ஓம் ஸ்ரீ சத்குருப்யோ நமஹ. ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமம் 111வது நம. பிசதந்து தனியசியை நம. இந்த நாமாவுடைய அர்த்தம் என்னன்னாக்க, தாமரை தண்டில் இருக்கும் நூல் போல் மிகவும் மெல்லியவள் அர்த்தம். இது சூட்சமமாக சொல்லப்படுறதுனாக்க, அம்பாள் அந்த சுஷும்னா நாடி அப்படிங்கிற சொல்லக்கூடிய நாடி மூலாதாரத்தையும் சகசாரத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு பாலமாக இருக்கா, அதில் சக்தியாக இருக்கா அம்பாள். ஒவ்வொரு நிலையாக எழும்பி சகசாரத்தை அடையிறா அப்படிங்கிறதுனால அம்பாள் அந்த சுஷும்னா நாடியாக இருக்கா அப்படிங்கிறத இதில் ஒரு தத்துவார்த்தமாக சொல்கிறா. அதாவது பூமி தத்துவம் எங்கு லயமடைகிறதோ, அதாவது மூலாதாரம் சொல்லப்படுறது, அது சம்பந்தப்பட்டவள் அம்பாள் வந்து குமாரியாக வழிபடப்படுறா. அதுக்கப்புறம் மூலாதாரத்திலேருந்து தூக்கத்திலேருந்து எழுந்து அந்த விஷ்ணு கிரந்தியை பேதிச்சுட்டு போகும்போது அங்கே யுவதியாக இருக்கலாம். அதுக்கப்புறம் மூன்றாவதாக சகசாரத்தை சேரும்போது பதிவிரதையாக, அதாவது சுகாசினியாக தன் கணவனை பிரம்மரந்திரத்தில் இருக்கும் காமேஸ்வரனை அடைகிறவள் அப்படின்னு அர்த்தப்படுறா. அங்கு அமிர்தத்தை பெருக்குகிறாள். இப்படி அம்பாளை வந்து 8 சக்கரங்களும் 9 துவாரங்களும் உள்ள ஸ்ரீசக்கரத்தில் பூஜை செய்கிறவா வந்து அழிவற்ற ஸ்ரீவித்யா நகரத்தை அடையிறா அப்படின்னு சொல்லப்படுறது. இந்த மாதிரி அபியாசிக்கக்கூடிய சாதகனானவன் ஸ்ரீசக்கர வித்தியை ஆசிரித்த இந்திராதி தேவர்கள் நமக்கு உபதேசித்து எல்லா செல்வங்களையும் அருளட்டும் அப்படின்னு வேண்டானா. சரீரத்தில் உள்ள 72,000 நாடிகளிலும் அமிர்தத்தை வர்ஷிக்கிறதா அம்பாள்கிட்ட பிரார்த்தனை செஞ்சு, இந்த பிண்டாண்டம் இந்த பிரம்மாண்டம் இரண்டிலும் அம்பாளுடைய சாயுஜ முக்தியை தனக்கு அருளும்படி வேண்டவேனும். இன்ப வடிவானதும் துக்கத்தை நாசம் செய்வதுமான தேவியின் சுரூபத்தில் அவன் எப்பவே நிறைச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுறது. அதுதான் இங்கே சூட்சும தத்துவம். அம்பாள் வந்து ஒரு தாமரை தண்டில் இருக்கக்கூடிய நூல் போல சூட்சுமமான அந்த சுஷும்னா நாடி எப்படி அந்த மூலாதாரத்தை வந்து பயணப்படுத்தி சகசார தத்துவத்தில் கொண்டு போய் இணைச்சி அந்த சாதகனை வந்து ஒரு யோகியாக மாற்றுறது, அந்த அபியாசத்தினால அந்த யோகி எப்படி வந்து ஒரு சேஷ்டனாராம் அப்படிங்கிறத இந்த தத்துவார்த்தம் குறிப்பிடப்படுறது. 90வது நாம, அதாவது குலாமிருதேக ரசிகாயி நமக அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அந்த நாமா முதல் இந்த நாமா வரைக்கும் அம்பாளுடைய மிகவும் சூட்சமான அந்த குண்டலினி ரூபம் வர்ணிக்கப்பட்டது. அந்த குண்டலினி தத்துவம் எப்படி வந்து ஒரு பிரபஞ்ச தத்துவமாக மாறுறது, இந்த சாதகன் எப்படி இந்த பிண்டத்திலையும் இந்த அண்டத்திலையும் இதை வந்து அனுசரிக்கணும் அப்படிங்கிறதையும் இதில் ரொம்ப அழகாக விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த நாம பவானியை நமக. இதனுடைய அர்த்தம் என்னக்கா, பவ என்பது மகாதேவர், சம்சாரம், மன்மதன் அப்படின்னு 3 அர்த்தங்களை கூடியது. இவர்களை வாழ வைப்போள் அப்படிங்கிறதுனால பவானி அப்படின்னு சொல்லப்படுறார். பரமசிவன் சமஸ்த பிராணிகளையும் உண்டு பண்ணுவதால் பவன் அப்படின்னு ஒரு பெயர் வழங்கப்படுறவருக்கு, அவருடைய மனைவி என்பதனால் பவானி. பரமசிவனுடைய அஷ்டமூர்த்திகளில் ஜலமூர்த்திக்கு பவ அப்படின்னு பேர், அவருடைய மனைவி பவானி. ஜீவன ரூபமான ஜலத்திற்கு உயிரை கொடுப்பதனால பவானின்னு சொல்லப்படலாம். சௌந்தரநகரில் கூட ஆதிசங்கர் பகவத்பாதால் பவானி தும்தாசே அப்படிங்கிற ஒரு நாமால அப்படின்னு ஒரு இந்த ஸ்லோகத்தில் இந்த பவானியை பற்றி ரொம்ப அழகாக விரிவாக சொல்லியிருப்பார். பவானி உன் தாசனான என் மீது கருணையை பார்வையை செலுத்தக்கூடாதா அப்படின்னு நினைக்கும் பக்தன் பவானி துவம் அப்படின்னு 2 வார்த்தைகளை மட்டுமே சொல்கிறானா, உடனே அம்பாள் நீயாக நான் ஆக வேண்டும் என்ற பொருள் அதை புரிஞ்சுட்டுருக்கலாம். அதனால் பரம கருணையினால் அந்த பிரம்மாதிகளுக்கெல்லாம் கிடைக்கக்கூடிய அரிய தன் சாயுஜ பதவியை கொடுக்குறா அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். பவானி அப்படின்னு சொல்லப்படுவோம் மகா ஷோடச நியாசத்தில், அதாவது பிரபஞ்ச நாசம் நம்ம பண்ணுவோம், அதில் பிரளய ரூபமாக நம்ம உருவப்படுத்திக்கணுமா, அது மாதிரி பவானியை பற்றி ரொம்ப அழகாக சொல்லப்படுறது இந்த நாமால. அடுத்த நாம பாவனா கம்யாயை நமக. இந்த நாமாவுடைய அர்த்தம் என்னென்னக்க, பாவனையினால் அடையக்கூடியவள். இதுவரைக்கும் அம்பாளுடைய ஸ்தூலம், பர, சூஷ்மம், சூஷ்மதரம், சூஷ்மதமம் அப்படின்னு 5 விதமான ரூபங்களை பார்த்தோம். அந்த ரூபங்களை அடையும் உபாயங்களில் இதில் இந்த நாமால் சொல்லப்படுறது. எப்படி அந்த அம்பாவை வந்து அடையலாம், பாவனையினால் எப்படி அடையலாம், அந்த பாவனைனா என்ன அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்கிறா. அதாவது எத்பாவம் தத்பவதி அப்படிங்கிற ஒரு வசனத்துக்கு ஏற்றபடி எதை இடவிடாமல் எண்ணுகிறோமோ அதுவாகவே நம்ம ஆகிவிடுகிறோம் அப்படின்னு சொல்லப்படுறது. இதற்கு புழு குளவியாக மாறுவதை உதாரணமாக சொல்லலாம். பாவனை அப்படிங்கிறது ரெண்டு விதமாக சொல்லப்படுது. சப்தத்தை பற்றியது பாவனை அப்படின்னு சொல்கிறது, இன்னொன்று அர்த்தத்தை பற்றினது அப்படின்னு சொல்லப்படுறது. அதாவது நம்மளுக்கு குரு வந்து உபதேச பிரகாரம் அவர் விருப்பப்படியும் வார்த்தைகளை, அதாவது சப்தங்களை வந்து உபாசிப்பது, அது சப்தத்தை பற்றியும் சொல்லப்படுறது. அர்த்த சம்பந்தமான பாவனை அப்படிங்கிறது பிரவிருத்தி ரூபம். அதாவது சப்த சம்பந்தமான பாவனை சகுண உபாசனை, நாளடைவில் அர்த்த சம்பந்தமான பாவனையால் நிர்குண உபாசனை ஏற்படும். அதாவது இந்த அர்த்தம் சப்தம்ங்கிறது சகுணமாகவும் அர்த்தம் அப்படிங்கிறது நிர்குணமாகவும் சொல்லப்படுறது. ஏன்னா குரு உபதேசித்த அந்த சப்த பாவனை அப்படிங்கிறது தான் அந்த நிர்குண பாவனைக்கு கொண்டு போய் சேர்க்கும். அந்த நிர்குண உபாசனையில் கொண்டு போய் சேர்த்து அம்பாவை வந்து இந்த பாவனை அப்படிங்கிற ஒரு மார்க்கத்தில் நம்ம அனுசரிக்கிற மாதிரி ஒரு ஈடுபாடை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்கிறா. பாவனை அப்படிங்கிறது கர்ம மார்க்கம் அப்படின்னு அர்த்தமாக எடுத்துக்கணுமா? கர்ம மார்க்கத்தில் எடுத்துக்கூடிய அந்த விஷயமானது கர்மா இல்லாத மார்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடியவும். எப்படின்னாக்க கர்ம மார்க்கம் தான் அடைய முடியாதன் அப்படின்னு ஒரு பொருள் அம்பாளுக்கு இருக்குது. இன்னொரு பொருள் கர்ம மார்க்க அனுசரணையினால் அந்த ஏற்படக்கூடிய சித்த சுத்தினால் அடையக்கூடியவன் ஒரு பொருளாக ஏற்படுறது. இதுதான் அம்பாளை வந்து ரெண்டு பதமாக அதில் பிரிக்கிறா. ஒன்று பாவனா அகம்யா அப்படின்னு பதம் பிரித்தாக்க அது கர்ம வாசனையை சேர்ந்தது. பாவனா கம்யா அப்படின்னு பிரித்தாக்க அது கர்ம மார்க்கத்தை அனுசரித்து ஏற்படக்கூடிய சித்த விருத்தினால சித்த சுத்தினால் அடையக்கூடியவளாக சொல்லப்படுறது. அதனால் ரெண்டுமாவே அம்பாள் இருக்கா. குரு உபதேசம் செஞ்ச ஒரு சப்த விஷயத்துலையும் அந்த சப்த விஷயத்தினால ஏற்படக்கூடிய ஒரு நிர்குண ஒரு பாவனையும் அம்பாள்கிட்ட வந்து நம்ம கொண்டு போய் சேர்க்கிறது அப்படிங்கிறது இந்த நாமால் ரொம்ப அழகாக சொல்லப்படுறது. அடுத்த நாம பவாரண்ய குடாரிகாயை நமக. இந்த நாமாவோட அர்த்தம் என்னன்னாக்க சம்சாரமாகிய காட்டை சிதைக்க உதவும் கோடாரியாக அம்பாளுடைய அந்த அபியாசம் இருக்கிறது. மறுபடியும் முளைக்கும் மரங்களால் காடு அடர்த்தியாக வளர்ந்துடும். அதுபோல தான் சம்சார சாகரமும் பிறப்பை மறுபடியும் உண்டாக்கும். விசேஷங்களில் நாட்டம் அதாவது விருப்பம் இருப்பதால் அது ஒரு காடு போல் அடர்ந்து இருக்கான். எல்லா மரங்களையும் வெட்டினால்தான் காடு அழியும். ஒன்று ரெண்டு விஷயங்களை மட்டும் நம்ம வந்து அதை அழிக்கிறதுனால காடு முழுவதும் அழிய போகிறதில்லை. நம்மளுடைய விருப்பங்களும் முழுவதுமாக சிதைக்கப்படுறதில்லை. அந்த விசேஷங்களில் உள்ள எல்லா விருப்பங்களையும் ஒழிச்சாதான் சம்சாரம் அப்படிங்கிற காடு அழியுமா? இதில் மரங்களை வெட்டும் கோடாரியாக அம்பாள் கூறப்படுறா. அதாவது அம்பாளுடைய ஞானம் ஏற்பட்டால் சம்சார பந்தம் வெட்டப்படும் அப்படின்னு ஒரு அர்த்தமாக இந்த நாமால் சொல்லப்படுறது. அடுத்த நாம பத்ரப்ரியாயை நமக. இந்த நாமாவுடைய அர்த்தம் என்னக்க மங்களத்தில் பிரியமுள்ளவள். அதாவது தன் பக்தர்களுக்கு எல்லா மங்களங்களையும் கொடுப்பதில் பிரியமுள்ளவள் அப்படின்னு ஒரு அர்த்தமாக சொல்லப்படுறது. ஒரு யானை இனத்திற்கும் பத்ரம் பெயர் உண்டு. அந்த இனத்திடமும் பிரியமாக உள்ளவள். இது ஸ்தூலமாக சொல்லப்படுது. சூட்சமாக தன்னுடைய பக்தர்களுக்கு எல்லா மங்களங்களையும் கொடுப்பதில் பிரியமுள்ளவளாக இருக்கா அப்படிங்கிறது தான் தத்துவார்த்தமாக சொல்லப்படுது. இது மேலே குறிப்பிடப்பட்ட இந்த ஐந்து நாமாக்களையும் அதனுடைய விதிவித்தா அனுசரித்து அந்த வாக்தேவதைகள் சொன்ன பிரகாரம் அதை ஒரு சூட்சமாக அனுசரித்து இந்த நாமாக்களை வந்து ஜபம் பண்ணுவோம். அம்பாளுடைய அருளுக்கு பாத்திரமாக வேண்டிக்கிறேன். ராதாகிருஷ்ணா.